அவர் வந்து இளமையில சிக்குவாய் உண்டு, அவருக்கு குரல் ரொம்ப வீக்கா இருக்கும், அவ்வளவு பலமான குரல் இல்ல. அப்ப அவர் என்ன சொல்லுவாங்களாம், அவர் எப்படி பயிற்சி பெற்றார் சார், டெமாஸ்தன் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி கடற்கரையில போய் நின்று அந்த கடலின் ஒலியை விட வலுவாக தன் குரல் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணினார். சில பயிற்சிகள்லாம் சொல்லுவாங்க, உள்ளங்கையில மெழுகு வெட்டியை வைத்துக் கொண்டு நீட்டி பிடித்து அதை அணையணும் இந்த பிளேன் அப்படின்னு சொல்லி எல்லாம். அதே போல பாரா நமக்கு இப்படி ஒரு நல்ல குரல் பயிற்சி, நல்ல குரல் பயிற்சி, குரல் வள பயிற்சியை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குமோ தெரியல, இதே குரல் முயற்சி செய்யலாம். நானும் அறியும், ரொம்ப நாளா இணையத்துல இருந்தாலும் கூட ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து அல்லது தூக்கி பிடித்தெல்லாம் எழுதி கொள்வதே கிடையாது. அது ஒரு எங்களுக்குள்ள எங்களுக்கு இடையில ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்டாவே வைத்துக் கொண்டிருக்கோம். எப்படி அவர் என்ன போகிற சந்தர்ப்பத்தை நான் என்னைக்குமே கொடுத்தது கிடையாது, அது வேற விஷயம். அவர் இணையத்துல பிரபலமா இருக்கார், அவர் என்ன எவ்வளவு சமயங்கள்ல புகழ்ந்து இருக்கலாம் செய்யல, ஆனாலும் அவரையும் புகழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். மற்ற சமயத்துல நமக்குள்ளே உபச்சாரங்கள் எப்படி செய்வதுங்கிற அந்த கஷ்டம் எப்பவுமே உண்டு, இன்னைக்கு அது இல்லை. அதனாலதான் அந்த சால்வையும் போர்த்து விட்டேன், புகழ்கிற ஒரு வாய்ப்பாகவும் இதை எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் நெடுநாளைய நண்பர்கள், கிட்டத்தட்ட 1977 நண்பர்கள். ரெண்டு பேரும் தேங்காமடி கவியரங்கை செய்து கொண்டிருந்திருக்க ஒரு காலத்துல பல இடங்கள்ல போய் எவன்டா கூட கிடைச்சிருக்கு, வேலை இல்லாமல் இருந்தோம், எல்லாமே ஆமா எல்லாம் செய்திருக்கிறோம். அப்படி இருந்த நெடுநாள் நான் எங்கெங்கயோ போனாலும் கூட எங்களுக்குள்ள கடும தொடர்பே இல்லாமலும், நான் ஏதோ ஒரு ஊர்ல இருந்தா கூட டெல்லியில இருப்பேன், திடீர்னு மெட்ராஸ்ல வந்து இறங்குவேன். இங்க ஒரு வீடு நங்கநல்லூர்லயே சுத்தி சுத்தி ரொம்ப நாள் வந்து கொண்டிருந்தா, திடீர்னு அவர் வீட்டுக்கு போய் விலாசத்தை கேட்டுக்கொண்டு, எனக்கு தெரியாது எங்க இருப்பாரு, போய் கேட்டா இந்த பிட்மென்ட் டைப் ரைட்டிங்னா ரொம்ப பாப்புலர் இருக்கு, அவங்க அப்பா வச்சு நடத்தி கொண்டிருந்தார், நேரா வீட்டுல போய் இறங்குவேன் நான். முன்னறிவிப்பே இருக்காது, இங்க மெட்ராஸ்ல எனக்கு உறவினர்கள் இருப்பார்கள், அப்ப கூட அவங்கள தேடி போக மாட்டேன், அரி வீட்டுக்கு போய் தங்குவேன். இந்த கதையெல்லாம் எதற்குன்னு சொன்னாக்க, இந்த புத்தகத்தை படித்தால் நிறைய தெரிந்து கொள்ளலாம் ராமாயணத்தை பத்தி. சினிமாவை பார்த்து விமர்சன எதிர்கள் உண்டு, அது ஒரு வகையில சுவாரஸ்யமானது. அப்படி இல்லாமல் பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போகும்போது கதாநாயகனும் கதாநாயகி எப்படி ஒரு ரெண்டு மேங்கன்னு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்கு, அதுல ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அதே போல எனக்கு இந்த புத்தகத்துக்கு பின்னாலே பல விஷயங்கள் தெரியும், நெருங்கிய நண்பன் என்கிற முறையில அதெல்லாம் சொல்றதுனால ஒரு எழுத்தாளனுடைய ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா ராமுருகன் மாதிரி ஒரு எழுத்தாளனோட ஒர்க்கிங் என்னால சொல்லவே முடியாது. நான் வந்து அவருக்கு பல வருட ஃபேன், ஒரு 20 வருடங்களுக்கு மேல அவருடைய பல நூல்களை படித்துக் கொண்டு வருகிறேன். இட்ஸ் வெரி மிஸ்டீரியஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே நம்முடைய ஹரி ரொம்ப சமீப காலத்துக்கே வந்து விடுகிறேன். ஒரு சமயம் இலக்கியம் இருக்கு, ஆனா நம்ம நிறைய பேர் என்னன்னா இலக்கியத்தை பற்றி படிக்கிறோம், இலக்கியத்தை பற்றி பேசுகிறோமே தவிர இலக்கியத்தை நாம நிறைய டைரக்டா அணுகுவதே இல்லை. அதான் நிறைய பேர் நம்முடைய இயல்பாக இருக்கு, ஏன்னா இட் இஸ் ஈஸி. கவிதையை பற்றி பேசலாம், கவிஞனை பற்றி பேசலாம், இப்படி செய்யறோமே தவிர கவிதையை அணுகுவது, இலக்கியத்தை அணுகுவதுனா ரொம்ப கம்மியாக இருக்கிறது. படைப்பாளிகளின் கதை வேறு. இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் நான், ஹரி மற்றும் வீரராகவன் வரேன்னு சொன்னார், அவரு வரல. நாங்க மூணு பேரும் ஒரு சமயம் தீர்மானிச்சோம், சரி பாரதி எங்களுக்குள்ள ஒரு காமன், பொதுவாக நாங்க எல்லாருமே பாரதியை நிறைய படிக்கிறோம், வள்ளுவனை படிக்கிறோம், இவர்களெல்லாம் அணுகுவதற்கு நம்மள மிரட்டுவது இல்லை அவர்கள், பாரதியோ வள்ளுவனோ அதே மாதிரி அப்படியே நம்மள தூக்கி விழுங்கி விடுவார்கள், போய் தொட்டோன்னு நம்மளை அப்படியே வாரி விழுங்கிடுவாங்க, அவங்களே வாரி விழுங்கிடுவாங்க, அப்படிப்பட்டவர்களா இருக்காரு. ஆனா கம்பன் கிட்ட போறதுக்கு பயம், நம்ம அந்த ஏதோ பாட நூல்ல ஒரு 20 செய்யுள் 30 செய்யுள் இதை மட்டுமே பாக்குறமே தவிர 10,000 இல்லைன்னாலும் இந்த இருக்கிற 3,000 சில்ற இந்த செயல்களை போய் எப்படி நாம படிக்கிறதுங்கிற தயக்கம் இருந்து கொண்டு திடீர்னு ஒரு நாள் நினைச்சோம், நாம உட்கார்ந்து படித்தால் என்ன அப்படின்னு சொல்லி. ஹரி, நான், வீரராகவன், மூணு பேரும் பசங்க எல்லாம் சேர்ந்து பரிசுக்கு படிப்பாங்க, பாத்துட்டு ஒரு 4-5 பேருக்குதான் ஒருத்தர் ரொம்ப டாமினா இருப்பாரு, அது அப்படிதான் இது இப்படிதான் பிரமாதமா விளக்குவாங்க. இன்னொருத்தன் அவ்வளவு ரொம்ப ஒன்னும் டாமினா இருக்க மாட்டான், அப்படியே பாவமா இருப்பான். கடைசியில் பரிச்சை முடிஞ்சு ரிசல்ட் வந்தா இந்த பிரமாதம் சொல்லி கொடுத்தா 30,000 மார்க் வாங்கியிருப்பான். இந்த அவங்க கேட்டுட்டு போன பாருங்க, அவன் ஒரு 89 மார்க் வாங்கியிருப்பான். அதே போல ஹரி, வீரராமன், மூணு பேரும் உட்காந்து கம்பராமாயணம் படிப்போம். நான் அப்படியே புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவேன், விளக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வீரராகவன் வந்து அந்த வடமொழி, அந்த வால்மீகியை கொஞ்சம் நிறைய படிச்சார். அவர் ஹரிக்கு எல்லாம் பிரமாதமா சொல்லு. கடைசியில பார்த்தா நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல, பரீட்சைக்கு சேர்ந்து படிச்ச மாதிரி இப்படி ஒரு புஸ்தகத்தை ஹரிகிருஷ்ணால தான் எழுத முடியும். அப்புறம் இதுக்கு ஒரு ஒரு ப்ராமிஸ் எப்ப கிடைச்சது, எப்ப ஒரு ப்ராமிஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க, இந்த எங்களூர்ல என்னுடைய மடிப்பாக்கத்துல என்னுடைய தந்தையார் முதியோர் மன்றம் அப்படின்னு, அது வந்து முதியோர்களுக்காக முதியோர்களால் முதியோர்களே நடத்துவது முதியோர் மன்றம். வாரம் வாரம் கூடி அவர்கள் இலக்கியம் ஆன்மீகம் சமுதாயம் பல விஷயங்கள் ஏதோ பேசிக்குவாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ளுவாங்க, குடும்ப வேறெல்லாம் பேசுவாங்க. ஆனா பீரியாடிக்கலா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை திடீர்னு ஒரு சிறப்பான கூட்டம் வைக்கணும், பெருசா வைக்கணும் அப்படின்னா நாங்களாம் ஆஸ்தான புலவர்கள் அங்க. அவர் வந்து ஒரு தடவை ஹரிகிருஷ்ணனை கூப்பிட்டு கம்பராமாயணத்துல ஏதாவது பேச சொல்றாரு. ஹரிகிருஷ்ணன் சரி நான் அனுமனை பத்தி பேசுறேன் அப்படின்னா, முதல்ல அனுமன் பத்தி பேசுறேன், என்ன நினைச்சாரோ தெரியாது, அது அவர் தான் அதுக்கு காரணத்தை சொல்லணும். திடீர்னு சப்ஜெக்ட மாத்தி நான் கும்பகரன் பேசுறேன். நானும் பாடத்துல படிச்சிருக்கேன், உறங்குகின்ற கும்பகர்ண உந்தன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுதான் எழுந்திரா எழுந்திராயின்னு மனப்பாடப்படுது படிச்சிருக்கோம். தூங்கி எழுந்தவொடனே நூறு நூறு குடங்களும் நுங்கிதான், ஏகப்பட்ட கள்ள குடிச்சா மாமிசம் சாப்பிட்டான், அவனை யானையை கொண்டு ஊட்டி ஏறி போயிட்டாங்க, இவனை பத்தி என்ன பெருசா பேசிட முடியும், என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கின ஆசாமி தானே, இவனை பத்தி என்ன பேசிட போறான். எனக்கு கொஞ்சம் இலக்காரம் ஒன்னு என்னன்னா, அவர் தோட்டத்தை பேசல நெருங்கிய நண்பர் வேற, ஹரிகிருஷ்ணன் என்ன பேசிட போறார், அதுவும் கும்பகரன் பத்திங்கிற ஒரு இலக்காரம். ஆனா ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன விடுங்க, அங்க வந்துருந்ததெல்லாம் பெருசுகள், பெருசுகளுக்கு எப்பவுமே கொஞ்சம் வயசு கம்மியான எல்லாரும் பத்தியும் இலக்காரம் தான், இந்த பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டாங்க அவங்க, நம்மளை விட யாருக்கு அதிகம் தெரிய முடியாது என்கிற எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப உறுதியா உண்டு. அப்பேற்பட்டவர்கள் எல்லாருமே 60+, அதுல 70+ இன்னும் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல கிட்டத்தட்ட இவருடைய தனிந்த குரல்ல என்ன மாதிரி இப்படி கத்த கூட முயற்சிக்க மாட்டார் ஹரியப்போங்க, ரொம்ப சிரமப்படுத்திக்க மாட்டார் உடம்ப, ராத்திரி விடிய விடிய உட்காந்து எழுதுவார், எழுதுறதுக்காக சிரமப்படுத்திக்குவார், ஆனால் இப்படி பேசுறதுக்காக சிரமப்பட்டுக்க மாட்டார். அங்க வந்து ரொம்ப அமைதியா ரெண்டு மணி நேரம் பேசின பிராமிச்சு போயிட்டோம். கும்பகர்ணத்துல இவ்வளவு விஷயம் இருக்க, ஆனா ஹரிய பத்தி ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் பேச போற, ஒன்னு ரெண்டு தவிர புத்தகத்துல பேச போற. ரொம்ப வாழ்க்கையில அடிபட்டிருக்க, ஏகப்பட்டு அடிபட்டிருக்க, அப்படி இருந்து கூட படித்து கொண்டே வருவார். எப்படி படிப்பாருன்னு சொன்னா, அவங்க வீட்டுக்கு நான் போவேன், ரெண்டு பேரும் சாப்பிட வைப்போம், வந்துவோம், அவருக்கு புத்தகத்தை இப்படி வைத்துக்கொண்டு இப்படி சாப்பிட்டு கொண்டிருப்பார். சில சமயம் அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்கறது, நான் இன்னைக்கு சாப்பிட்டனா என்று அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவருக்கு தெரியும், நிஜமாவே சமாசிக்க சொல்ல, இன்னைக்கு சாப்பிட்டேனா இல்லையான்னு தெரியும், அம்மா கிட்ட அம்மா நான் சாப்பிட்டேனா இன்னைக்குன்னு கேட்பேன். நான் பிரமாதமா ரசிச்சு வளைச்சு கட்டிடுவேன், அவங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. இந்த புத்தகத்தையே அவருடைய தாய் சம்பகலட்சுமிக்கும் வேணுகோபாலன் அவர்களுக்கு தான் அவர் சமர்ப்பித்திருக்கிறார் இந்த அனுமன் வாத்து இந்த நூலை. அந்த அண்ணையார் அருமையாக சமைப்பார், நான் நல்லா வளைச்சு பிடிப்பேன், இவர் புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு ஏதோ கொழித்துக் கொண்டிருப்பார். அப்பேற்பட்ட ஆசாமி, எப்பொழுதும் படித்துக்கொண்டே இருக்கிற ஆசாமி. அப்போ இடையில் ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா, மன வாழ்க்கையின் பலவிதமான அடிகள் ரொம்ப நொந்து போய் தன்னால் எழுத முடியும் என்கிற நம்பிக்கை ரொம்ப இழந்து போய்விட்டார். சில சமயம் மற்றவர்களை பெருமைப்படுத்துவதாக நினைத்து தன்னைத்தானே சில பேர் தலைக்கு அச்சதை போட்டு ஒரு மாலை போட்டுக் கொள்வது வந்து நான் அதை செய்து கொள்ளப் போகிறேன். என்னன்னு சொன்னா, எழுதுவதே விட்டுவிட்டார் ஹரிகிருஷ்ணன். ஆனா அந்த சமயத்துல ஒரு கட்டுரை வந்திருந்தது, சுஜாதான் நினைக்கிறேன், தனியாரியில் ஒரு கட்டுரை வந்திருந்தது, கவிதை எல்லாம் எழுதிப்பட்டு விட்டது, புது கவிதையில் மரபு கவிதையில் இனிமே எழுதி வர்றதுக்கு எதுவுமே இல்லை, எழுத வேண்டியதான் காதல் எழுதியாச்சு பக்தி எழுதியாச்சு இனிமே எழுதாச்சு. அந்த சமயத்துல ஹரி வந்து வெளியே அறியப்படாதவர் முழுக்க முழுக்க, ஆனா அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை அந்த எழுத்து ஏற்படுத்தியது. ஹரி என்ன பண்ணார், உட்காந்து ஒரு 10 பக்கம் எழுதினார், அதுக்கு ரியாக்ஷன் தன்னோட எழுதினார். நான் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு நாள் மாலை மேற போல, ஞாயிற்றுக்கிழமை மாலை அவருடைய வீட்டுக்கு போய் அப்ப பக்கத்துலயே மடிப்பாக்க மறையிலேயே இருந்தார். அவர் இருந்தாக்க போயிருந்தே கொடுத்தார், அதை வாங்கி படித்தேன். அதுக்கு அவருடைய எதிர்வினை பிரதிக்ரியை இருக்கிறது, அமேசிங், அப்படியே மூச்சு முட்டி போய்விட்டது எனக்கு. இவ்வளவு அற்புதமாக இவ்வளவு விஷயங்கள் அதுல, புது கவிதையை பத்தி இருந்தது ஏகப்பட்ட மேற்கோள்கள் இருந்தன, மரபு கவிதையை பத்தி இருந்தது ஏகப்பட்ட மேற்கோள் இருந்தன. அந்த வாதத்தை எல்லாமே எழுதப்பட்டு விட்டது மரபு கவிதையில, இனிமே எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லை என்கிற வாதத்தை அவ்வளவு வலுவா முறியடிச்சிருந்த. நான் சொன்னேன் இதை எப்படியாவது முடிச்சு நீங்க கனியாவிக்கு அனுப்பு அப்படின்னு. போட போறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, எந்த பத்திரிகை இதை போடுறதுமே நம்ம கையில இல்லை. அது குழு மனப்பான்மை அது இதெல்லாம் இப்போ அவங்களை தூற்றுவது என்னுடைய நோக்கம் இல்ல, அதை பத்தி பேச போறது இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன் சொன்னால், அவ்வளவு சிறப்பாக எழுதியிருந்தார் அனுப்புன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் ஆச்சு, மறுபடியும் போய் பார்த்து கேட்டேன் என்ன ஆச்சு அனுப்பியிருந்தான்னு. இல்ல அது எங்கேயோ வச்சா தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. இவருக்கு கம்பன்ல ஒரு படி வரி படிக்கும் போது வால்மீகி என்ன சொன்னது கரெக்டா தெரியும், வாதேசையர் என்ன சொன்னார்னு கரெக்டா தெரியும், ரைட்டான ஸ்ரீனிவாச சாஸ்திரி என்ன சொன்னார் ரொம்ப கரெக்டா தெரியும், இன்னும் யாராவது எங்கேயாவது சில்வா மெத்தட் ஆஃப் மைண்ட் கண்ட்ரோல் சொன்னா அது ரொம்ப கரெக்டா தெரியும், என்ன கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி தியரி கரெக்டா தெரியும். இப்படி எல்லாமே அந்த நேரத்தில் ஒன்னா சேர்ந்து வந்து அப்படி சொல்லிடுவார். சொல்லாத விஷயமே இவருடைய கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஏதேதோ சொல்லியிருப்பார். மகாபாரதத்தில் வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி மிக சிறப்பான பெண் மேனேஜர் வந்து இங்க தாரா அங்க குஞ்சிதான் அப்படிங்கறத நிர்தாரமாக சொல்ல முடியும், அறுதியிட்டு சொல்ல முடியும். சொன்னார் பாருங்க, ஒரு இடத்துல தான் சிவன் அப்படிங்கறத அறுதியிட்டு சொல்லுவார், நமக்கு சந்தேகம் வரும் இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தா எப்படியோ. ராவணனுக்கு தன்னை குழந்தா ரொம்ப பிடிக்கும், ஆனா ஒருத்தன் கூட உன் கை அந்த இமயமலை கீழே மாட்டிச்சு கைலாசப்படுறது அந்த கீழே, அதையவனா சொன்ன கை மாட்டிச்சேன் போயிடு மட்டும் போயிடுறானே அப்படிங்கிறது கரெக்டா பாயிண்ட் பண்ணிடுவார், பாயிண்ட் அவுட் பண்ணுவார். ஆனால் இவருக்கு தன்னுடைய கண்ணாடி எங்க வச்சோம், பேனா எங்க வச்சோம், அல்லது தான் எழுதின பேப்பரை எங்க வச்சோம் சுத்தமா தெரியாது. கூடவே இருந்து யாராவது எடுத்துக் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம், அந்த பேப்பர் தொலைஞ்சு போனதுல என்ன மாதிரி வருத்தப்பட்டு யாருமே கிடையாது. ஆனால் அப்பொழுதுலேருந்து நான் ஹரியை நச்சரிக்க தொடங்கினேன், நீ எழுதன ஹரி, நீ எழுதன ஹரி, நீ எழுதன ஹரி, நீ எழுதன ஹரி சொல்லிக்கொண்டே இருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் சொல்ல ஏதாவது எழுது, ஏதாவது எழுது, ஏதாவது எழுது என்று சொல்லி. ஆனா நிச்சயமாக பத்திரிகைகள்ல போய் நம்ம கம்பராமாயணத்தை பற்றியோ இந்த மாதிரி விஷயங்களை பத்தியோ அல்லது நம்முடைய வரம்புக்குட்பட்டு நாம் படித்துக் கொண்டிருந்த விஷயங்களை பற்றியோ எழுதியிருக்க முடியாது. ஆனா தெரியாது, எழுதணும்னு மட்டும் தெரிஞ்சது. திடீர்னு இணையம் வந்தது ஒரு வாய்ப்பு கொடுத்தது. ஹரி போன்றவர்கள் தங்களுடைய முகத்தை வெளியே காட்டிக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இணையம் தான் திறந்து வைக்கும். அதுல ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆகவே ஒரு வகையில இதுக்கு எனக்கு கூட பாராட்டு கூட்டம் தான். ஏன் சொன்னா இப்படி எழுதணும் எழுதணும் எழுத முடியும்னு சொல்லிக்கொண்டே இருந்து எழுத வைத்ததுல எனக்கு ஒரு பங்கு உண்டு. அதுக்காக என்ன நான் தான் சொன்னேன், இன்னொரு ஒரு பாராட்டுவதால் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வது உண்டு இந்த சமயத்தில் செய்ய
போகிறேன்.
அதே போலதான், அதே போல இல்லைன்னா இது இவ்வளவு பெரிய சிந்தனையை இழந்திருக்கும். இவ்வளவு அற்புதமான ஒப்பாய்வுன்னு பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாம அந்த சிறப்பான விஷயத்தை இழந்திருக்கும். அந்த ஒப்பாய்வுன்னு சொல்லி அதுல அப்படியே பயமுறுத்துகிற வார்த்தைகளை போடாம ரொம்ப எளிமையா அவர் சொன்ன மாதிரி ஒரு தினத்தந்தி வாசகன் கூட படித்து புரிந்து கொள்ளுற மாதிரி திடீர்னு அப்படி அந்த கோதாவரி இறங்கி சாதாரண விஷயங்களை சாதாரண வார்த்தைகள் அதே போடுவார். இன்னைக்கு ஈக்குவல் நாம என்ன பேசியிருப்போம் அந்த சந்தர்ப்பத்துல அப்படிங்கறத போடுவார். இதெல்லாம் பார்த்தா நானும் கூட அதே ரைட்டான ஸ்ரீனிவாச சாஸ்திரி புத்தகம் படித்தேன். அவர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வால்மீகி ராமாயணத்தின் அடிப்படையில் தன்னுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் அமைத்திருந்தார். அவர்கிட்ட ஒரு நேர்மை என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த பாத்திரம் தப்பு செஞ்சதுன்னா அது தப்புதான் அப்படின்னு அவரும் பேசி பண்றாரு. அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாதேச ஐயர் மிக சிறப்பா ஒவ்வொரு பாத்திரத்தை பத்தி இதே போல அதே போல கட்டுரை எழுதினார். அவரால் சீதை எழுத முடியவில்லை, எழுதுவதற்கு முன்னால் அவர் மறைந்து போய்விட்டார். எழுதியிருந்தார் எப்படி இருக்குன்னு யோசிக்க முடியல, அவ்வளவு அழகாக வாதேச ஐயர் எழுதியிருந்தார். ஆனா எனக்கு என்ன தோணுச்சு, இவங்க எல்லாம் எழுதிட்டாங்க, இதை விட நாம என்ன செஞ்சு வைப்போம், வாதேச ஐயர் சம்ஸ்கிருதத்தை பத்தி எழுதிட்டார், கம்பராமாயணத்தை பத்தி எழுதி விட்டார், பாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் பத்தி ரைட்டான ஸ்ரீனிவாச சாஸ்திரி வால்மீகி பாத்திரங்களை பத்தி இனிமே இன்னொருத்தர் இதை விட என்ன எழுத முடியும் என்றுதான் சொல்லியது. ஆனால் ஹரிகிருஷ்ணன் அனுமன் ஒருவனை மட்டும் எடுத்துக்கொண்டு ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியார் அத்தனை பாத்திரங்களுக்கும் எழுதிய ஒரு புத்தகத்தை விட பெரிதாக ஒன்று எழுதியிருக்கிறார். வாதேசையர் எல்லா பாத்திரங்களுக்கும் எழுதிய சீதை தவிர புத்தகத்தை விட ஒரு மூன்று மடங்காவது எழுதியிருக்கிறார். பிரமிக்க வைக்கிறது சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் அணுகுமுறை, பார்வை, நம்முடைய ஒப்பீட்டு அலசல், எவ்வளவு விஷயங்கள் நம்முடைய மனதுக்கு தோன்றுகின்றன. அதே மாதிரி ஒரு தடவை நாங்கள் இப்படி காசுலாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்த உடனே சொல்லின் செல்வன் என்று அழைத்தான் ராமன்.
தனிமனை அது எப்படி அப்படிங்கறத பல இன்ஸ்டன்சஸ் கொடுத்து விளக்கி கொடுத்தார். அப்பவே தெரியும் இதுல ஒரு புத்தகம் இருக்கிறது. இன்பேக்ட் இந்த புத்தகத்துல அவ்வளவு விரிவாக அதை பேசலன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அது தொட்டு காட்டி இருக்கிறாங்க. அதே போல இப்படி தொட்டு காட்டிய பாசிபிலிட்டிஸ் பாருங்க இந்த புத்தகத்துல. இங்க போனா சுக்ரீன் பத்தி வரும்போது அதை பேசுவோம், நாளைக்கு வாலி வரை வரும்போது அதை பேசுவோம், நாளைக்கு ராமனுடைய இதை பேசும்போது அங்கே பேசுவோம் என்று சொல்லி தொட்டு 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 காட்டியிருப்பார். இன்னும் இவ்வளவு இருக்கிறது, இன்னும் இவ்வளவு இருக்கிறது, இன்னும் இவ்வளவு பேசி ஆக வேண்டும் என்று. சாதாரணமா டெம்டேஷன்னா ஒரு காட்சியை எடுத்துக்கொண்டு முழுதாக விவரித்து விட்டு அலசுவது, இவர் அப்படி இல்லை. இந்த பாத்திரத்துக்கு வேண்டியது மட்டும் எடுத்துக்கொண்டு நன்றாக அலசி விடுவார். அது ஒரு அற்புதமான ஒரு அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு பாத்திரத்தை பத்தி இவ்வளவு விரிவாகவும் அந்த எல்லா முகங்களை நம்மளால பார்க்க முடிகிறதுனால் அவருக்கு காரணம் இந்த அழகம். நம்ம வந்து அப்படியே டைக்ரஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே இருந்து போய் ராமனை பத்தியும் பேசி, வாலியை பத்தியும் பேசி, இன்னொருத்தையும் பத்தியும் பேசினா நம்ம அனுமனை எல்லா முகங்களையும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இவர் முழுவதா பார்க்க முடிகிறது அவரால் என்று சொன்னா அவரை உங்களால வேற பக்கம் பிடிச்சி விழுந்து போகவே முடியாது. இதுக்கு பின்னால போன இதுக்கு முன்னால கரெக்டா போய்கொண்டே இருப்பார். சொல்ல வேண்டியதை மிக மிக அழகாக சொல்லுவார். இப்படி இன்னும் இந்த புத்தகத்துக்கு உள்ளே போய் அவர் சொல்லுகின்ற பல ஆச்சரியப்படத்தக்க அவருடைய அப்சர்வேஷன் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்கும். ஆனா இங்க என்னன்னு சொன்னா அனுமரும் அரியின் மைந்தன். அது என்ன அரியின் மைந்தன் கேக்குறீங்களா? அரியன்னா காத்து, அரி ஒண்ணும் உப்பு மேலாடும். அந்த சிலேடை படிச்சிருக்கீங்க, பாம்பு வந்து காற்றை சாப்பிடும், அரி என்றால் காற்று. வாயு பகவான் வாயுனுடைய புத்திரன். ஆகவே அந்த அரியின் மைந்தன் இங்கே நானும் முருகனும், என்னுடைய இயற்பெயர் கணபதி, கணபதியும் முருகனும் எங்கள் இருவருக்கும் அரி மாமா முறையாக வேண்டும். இருவருமாக சேர்ந்து மாமலை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏதோ நான் உங்களை அறிவதாக நினைத்துக் கொள்ளாமல் நீங்கள் மிக பெருமையாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இன்னும் ஒன்றிரண்டு சொல்ல வேண்டியிருந்தால் மட்டும் சொல்லிவிட்டு, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா லட்சுமணன் கேரக்டர் பத்தி ரொம்ப அழகாக இந்த அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பார். லட்சுமணன் ரொம்ப சோகப்பட்டு சொல்லுவான், சிங்கத்துக்கு வச்ச மாமிசத்தை போய் நாய்க்கு போட்டுறா மடையா அப்படின்னு சொல்லிட்டு செய்ததை போல என்று தன்னுடைய கைகையை வந்து திட்டுவான். மரவனை கொண்டு போய் இந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாயே என்று சொல்லி கைகையை திட்டுவான். அப்படி சொல்லும் போது அரி ஒரு நல்ல ஒரு நுட்பமான பார்வைங்கிறது சொல்ல வர அவர் திட்டுவது கைகையை தான். ஆனா சிங்க குட்டிக்கு வச்ச மாமிசத்தை நாய்க்கு வச்சேன்னு சொல்லி பரதனை கேவலப்படுத்திட்டான் என்று நான் சாதாரணமா அப்படித்தான் புரிந்து கொள்வோம். ஏன்னா நாயின்னு சொன்ன உடனே அதான் கேவலம். அதை எடுத்துக்கோ. அரி சொன்னாரு, இல்ல லட்சுமணனுடைய நோக்கம் பரதனை இழிவுபடுத்துவது அல்ல, கைகையை திட்டினாங்கிறது சொல்றதுதான் அது. ஏன்னா இது உடனேயே வேள்வி பொருளினையே புள்ளை நாயின் முன் மென்றிட வைத்தவர் போல் என்று பாரதி ஒரு இடத்துல பாஞ்சாலி சொல்லுவோம். அது கூட உடனே நினைவு வரும். ஆனா உடனே அந்த சீனை நேரா கொண்டு வந்து ரைட் ஆண்ட சீனிவாஸ் சாஸ்திரி அந்த லட்சுமணனே சொல்ல வைப்பார். அந்த அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் சொல்லுவார், ஹி இஸ் லைக் எ டாக். நாய் எப்படி ஒருத்தன் தன்னுடைய மாஸ்டர் கூட சண்டை போட வேண்டாம், எதிரிய பார்த்து உருவம் பொழைக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு நண்பனாகவே இருந்தா கூட ஒரு திடீர்னு அவனுக்கு ஒரு மாற்று கருத்து கோபத்தோட அப்ரோச் பண்ண அவனை பார்த்து உருமும். எதிரி மட்டும் இல்ல, நண்பன் கூட மாறினா அவனை பார்த்து உருமும். அதை போல ஹீஸ் அ ஃபேத்ஃபுல் டாக், ஹீஸ் அ ஸ்லேவ், ஒரு அடிமை என்று அவர் சொல்லிட்டு எப்படி நம்ம நினைக்கிறோம் இந்த லட்சுமணன் அவனை நாயின்னு திட்டிட்டான், இல்ல இவன் தான் நாய் என்று அவர் சொல்லுகிறார். நான் இதை கேவலமா சொல்லுவேன், அப்படி இப்படி நாய் என்று வருகிற கண்டஸ்ட் கேவலமாக இல்லை. அதே நேரத்தில் எங்க அப்படி இலக்குவன் சொல்லுவதை இலக்குவன் சீருகிற கட்டம் எல்லாம் அவ்வளவு நாடகத்தாங்க கண்டிப்பா. அதெல்லாம் ரொம்ப அழகா நாளைக்கு சொல்ல போகிறேன். இந்த பாத்திரங்களை பத்தி எல்லாம் ஒரு பெரிய சீரியஸே வரணும், என்னுடைய பெரிய ஆசை. பத்ரி அவர்கள் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும், ஹரிகிருஷ்ணனும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன். தன்னுடைய தாயாருக்கு அந்த நூலை அர்ப்பணித்தார். இன்னொன்று வந்து பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் எங்களுடைய சிறிய போற்றுதலுக்கு மரியாதைக்குரியவர். இலக்கியத்தை எப்படி அணுக வேண்டும் என்று எனக்கும் ஹரிக்கெல்லாம் நம்மளுடைய மாணாக்கர்கள் அதற்கு திருக்குறளை எப்படி அணுக வேண்டும் எல்லாம் சொல்லுவார். கடைசியாக அவர் இங்கிருந்து ஆஸ்திரேலியா அங்க போகும்போது கிட்டத்தட்ட லாஸ்ட் லீக் ஆஃப் லைஃப் சொல்லணும். போகும்போதே சொன்னார், எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் பிரார்த்திக்காதீர்கள், இருக்கும் வரை பயனுள்ளவனாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தி சொல்லிவிட்டு போனார். அந்த பேராசிரியர் அவர்கள் அணுகுமுறை சொல்வார்கள், நீங்கள் ஒரு காவியத்தை படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை புரியலன்னா விடாதீங்க. நாங்கள் சேர்ந்து படிக்கும்போது பக்கத்துல வர்த்தமான பதிப்பு மீனிங் இருக்கும், வேற பொருள் எல்லாம் இருக்கும், திருப்பி 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 அந்த பாட்டை படிப்போம், புரியாம விடமாட்டோம். அதனாலே என்னன்னா, இந்த உரையாசிரியர்கள் செய்கிற பல குறும்புகளை விட்டு வெளியே நாங்கள் வெளியே வரோம். எங்களுக்காகவே நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது இப்படித்தான் இருக்கணும். இந்த மனப்பாங்கு சவிஞருடைய ஆழ்ந்து கிடக்கும் கவி உளம் என்ன சொல்லுகிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இலக்கியத்தை அணுகும் போது. அப்ப அவர் தான் சொன்னார், உரையாசிரியை படியுங்கள் சொன்னார். ஆனால் உரையாசிரியர் ஒரு இடத்துல வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார், ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டு அப்படியே கிளாஸ் ஓவர் இட், அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அதை புடி விடாத, ஏயா சொல்லன்னு கேளு, இல்லன்னா நீ கண்டுபிடிக்க, அப்பதான் இலக்கியத்தை நீ புரிந்து கொள்வாய். அதே மாதிரி ஹரி சொன்னாலும் சரி, மதுர பாரதி சொன்னாலும் சரி, முருகன் சொன்னாலும் சரி, அருட்செல்வன் சொன்னாலும் யார் வேணா சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், புரியாததை விடாதீர்கள், புரிந்து படியுங்கள், அப்படின்னா மட்டும்தான் இலக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்ப வர 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 பார்த்தா எல்லாமே தன்னுடைய கொள்கைக்கேற்ப விரித்துரைப்பதாக தான் இருக்கிறது. திருக்குறளாக இருக்கலாம், கம்பராமாயணம் இருக்கலாம், இன்னொரு நூலா இருக்கலாம். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது இந்த கொள்கை சார்ந்த விளக்கம் அல்ல, அந்த கவிஞன் சொன்ன விளக்கம் எதுங்கிறது தான் முக்கியமான இருக்கு. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விடாப்பிடியாக படிக்க வேண்டும். அதுல ஹரியை போல பிடிவாதமாக அதை ஒப்பிட்டு பார்த்து படிக்க வேண்டும். அதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வருகிறேன், எதற்காக இந்த பேராசிரியர் ஞானந்தியை பத்தி சொன்னேன் என்று சொன்னால், அங்க நாங்களெல்லாம் அவரை போல ஆக வேண்டும், இவர் போல நம்முடைய அறிவில் இருக்க வேண்டும், இலக்கியத்தை விளக்கும் போது இவரை போல தெளிவாக விளக்க வேண்டும். அப்படியே கேட்கிறவனுக்கு கேட்டவர் பிணிக்கும் தகைவா இருக்கணும், அப்படியே கேட்கறவனுக்கு ஆசையா இருக்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் இந்த கம்பராமாயணத்தை பத்தி கேட்க மாட்டோமோ, இந்த கம்பராமாயணத்தை வீட்டுக்கு போனோம்னு திருப்பி படிக்க மாட்டோமோ என்கிற ஆசையை உண்டாக்கும் வண்ணம் நாமும் பேச வேண்டும் என்கிற அந்த ஆசையோட எல்லாம் வந்தோம். ஆனால் அவருக்கு எப்படி சமர்ப்பித்தாரோ அவருக்கு அதே போல ஒரு உண்மையான மாணாக்கனாக, அவர் கண்டது போலவே கவி உள்ளத்தை ஆழ்ந்து கண்ட மாணாக்கனாக இருப்பது ஹரிகிருஷ்ணன் தான் என்று சொல்வதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் கிடையாது. அதனால நான் கொஞ்சம் தாழ்ந்து போனேன் என்று சொன்னால் அது எனக்கு பெருமை என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி
சில நோக்கங்களை நான்